வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாலகுமாரின் மற்றொரு சிறுகதை. சிறுகதையின் பெயர் யானை தவிப்பு. யானை தவிப்பு. உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயம் எது ராகவன்? வறுமை. நோ மரணம். நோ பயம். யூ ஆர் ராங். வறுமை மனோநிலையை பொறுத்தது. சாப்பாடு இல்லைன்னு ஒருத்தனுக்கு வறுமை, சாப்பிட முடியலைன்னு ஒருத்தனுக்கு வறுமை. மரணம் இயல்பு. எத்தனை கவலைப்பட்டாலும் நமக்கு எதிரே நின்று சிரிக்கிற விஷயம், தவிர்க்க முடியாத விஷயம். பயம் மரணத்தோட சம்பந்தப்பட்டது. அனிச்சையான சமாச்சாரம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறவங்க கூட கனவுல எதையாவது பார்த்துட்டு கத்துவான். இயற்கைய கொடுமைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிறகு எது கொடுமை? சூரியகாந்த். தேசம் முழுவதும் சகலருக்கும் வெளிச்சமாகி கொண்டிருந்த நடிகனுடன் நான் பேசிக்கொண்டிருந்தேன். ஒரு வார பத்திரிகைக்கு ஏதாவது தீனி கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் இரண்டு காலம் செய்தி நிரப்பி 150 ரூபாய் சம்பாதிக்க முயன்று கொண்டிருந்தேன். சூரியகாந்த் நல்ல மூடியில் இருந்தார். விட்டேத்தியாய் இருந்தான். உள்ள நுழைந்தவுடன் வாங்க தொலைவில் இருந்தே கூப்பிட்டான். வெளியே வீட்டு வாசலில் ஜனம் காத்து கொண்டிருந்தது. நீண்ட அகலமான ஆளோடியில் சீதாப்பழ மரத்துக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். ஷூட்டிங் இல்லையா சூரியகாந்த்? போனோம். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லை. கூட வாங்கல, ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம். அப்பாடா, 150 ரூபா இந்த வாரம் நிச்சயம். செருப்பு கிழி ஆரம்பித்து விட்டது, தைக்க கொடுக்க வேண்டும். வெள்ளைக்காரில் கூட்டத்தை மெல்ல பிரித்து சிரிப்போடு சகலருக்கு கை அசைத்து தெருவில் இறங்கி வலம் திரும்பி வண்டி விரைவு எடுக்கும் வேளையில் முகத்து சிரிப்பு சட்டென்று கூம்ப கேள்வி கேட்டான்.
உலகத்திலேயே மிக கொடுமையான விஷயம் எது ராகவன்?
நான் சில பதில்கள் சொல்லி மௌனமானேன். சூரியகாந்தை தொடர்ந்தான்.
ஏன் அபிப்பிராயம் உலகத்திலேயே கொடுமையான விஷயம் புத்தி கூர்மை, இன்டெலிஜென்ஸ்? இது எல்லாரும் சொல்கிறது தானே நினைக்கிறீங்களா? நமக்கு இடையாக பேச பழக ஆள் கிடையாது, நாம் தனித்து போயிடுவோம். அதனால் புத்தியை நான் கொடுமைன்னு சொல்கிறத யோசனை வருதா? நம்ம சுற்றி நிறைய பேர் சராசரிக்கும் கீழே இருக்காங்களேன்னு ஏக்கம் வரும். அதனால் கொடுமைன்னு சொல்கிறா தோணும் இல்லையா? நான் சொல்கிறது வேறு விஷயம். நம்ம புத்தி கூர்மை, நமக்கே அலுப்பாய் போகிற நேரம் ஒன்று உண்டு, அதுதான் கொடுமை. எனக்கு இம்பர்சனலாக ஒரு கேரக்டர் போட ரொம்ப பிடிக்கும். எச்சல் ஒழுக தத்தக்கா பித்தக்கான டைலாக் பேச ரொம்ப இஷ்டம். ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்வேன். ஷூட்டிங் முடிஞ்சு கூட அப்படி பேசிகிட்டு இருப்பேன். அவங்கெல்லாம் ரொம்ப பத்திரமாக இருக்கிறதா விட்டோம். அவங்கள பற்றின அக்கறையை மற்றவங்க தோளில் ஏந்தி விட்டுட்டா சந்தோஷமாக இருக்கிறதா தோணும். கெட்டிக்காரனாக இருக்கிறவனுக்கு மற்றவங்கிட்டே இருந்து பாதுகாப்பு இல்லை, தங்கிட்டே இருந்து பாதுகாப்பு இல்லை. சுற்றி கூட இருக்கிறவங்கள எப்படியாவது சமாளிக்கலாம். ஆனால் ஒரு கெட்டிக்காரன் தங்கிட்டே இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறது எவ்வளவு வேதனை, எத்தனை பெரிய போராட்டம் உங்களுக்கு புரியுறதா ராகவன்? போர் அடிக்கிறேண்ணா. புரியுது சூரியகாந்த். எனக்கு முழுவதும் புரியவில்லை. வெறும் புகையாக ஏதோ தென்பட்டது. நெருப்பு இருக்கிற இடம் தெரியாமல் வெறும் புகை மட்டும் கேள்வி கொண்டிருக்கிற இடத்தில் நிற்பது போல இருந்தது. சற்று நிதானித்தால் நெருப்பு இருக்கிற இடம் தெரியும். சராசரிக்கு கீழே இருக்கிறவன் எப்படியோ ரிலாக்ஸ்டாக இருக்கான். ஒரு காரில் போகிறா, சரி காரில் போகிறோம், அவ்வளோதான். அவனுக்கு அவனோட கார் யாரோ யாருக்காரோ காரில் போகிற சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. ஏன் புத்தி வேறு விதம்? எனக்கு கார்லேயும் போகணும், அதே சமயம் வீட்டு வாசலில் கும்பலோடு கும்பலாக சூரியகாந்தாவும் நிற்கணும். கார் தாண்டி போகிறப்போ மச்சான் ஜலதகுமாரி முடிச்சுக்கினியான்னு குனிஞ்சு கேட்குறவனாகவும் இருக்கணும். எல்லா கருப்பு கண்ணாடியும் ஏற்றி காரை முன்னாடி அனுப்பிச்சிட்டு கிழவம் வேஷத்தில் வாட்ச்மேன் மாதிரி போங்க போங்க சூரியகாந்த் போயிட்டாரு போங்கன்னு குரல் மாற்றி கூட்டத்தை துரத்தியிருக்கேன். கூட்டம் கலைஞ்சப்புறம் ரோட்டில் தள்ளாடி மொல்ல நடந்து தெருக்கோடிக்கு போய் கார் ஏறியிருக்கேன். அந்த 15 நிமிஷம் ஐயாப்பா என் மனசு தள்ளாட்டம் போடும். ஏமாத்திட்டானே ஏமாத்திட்டேனே நீ எங்கிரி குதிக்கும். இது கூட்டம் பற்றிய கலவரம். மாறுதலுக்கு ஏங்கிற தன்மை எல்லா பிரபலமானவர்களுக்கும் ஒரு ஏக்கம். நோ அகெயின் யூர் ராங். நுணுக்கமாக புரிஞ்சுக்கல. மற்றவங்களை ஏமாத்துறது மட்டுமில்லை, நான் கிழவனாக தள்ளாடி நடக்கிற வாட்ச்மேனாக என்னையே நினச்சிக்கிட்டு நடக்கிற 15 நிமிஷம், என்னை ஏமாற்றிக்கிற 15 நிமிஷம், நான் சூரியகாந்த் இல்லைன்னு உலகமும் நானும் நினைக்கிற 15 நிமிஷம். புரியலையா? மெல்ல புரிந்தது. இது ஆழமான சைக்கோ ப்ராப்ளம், உள்மன நாடகம். சரி சூரியகாந்த், ஏன் இந்த நடிப்பு? எதுக்கு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறோம்? என்ன பிரயோஜனம் இதனால்? போர் அடிக்குது சார். கெட்டிக்காரனாக இருக்கிறது போர் அடிக்குது. எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் உச்சியில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வரீங்க, கோட்டார்ட் பெலினி ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் செக் ஃபிலிம்னு பேசுகிறீங்க, மெட்டமார்ஃபிசஸ்ன்னு ஏதோ சொல்கிறீங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதை பற்றி பேசுகிறேன். எவ்வளோ நேரம் மெட்டமார்ஃபிசஸ் பற்றி பேசுகிறது? 2 மணி நேரம் பேசினப்புறம் அறுக்காதையா ராகவன் எனக்கு தோணும். சாரி, தப்பான வச்சுக்காதீங்க, உங்களுக்கும் தோணும், நிறைவில்லாது போகும். அப்படி 2 மணி நேரம் கூர்மையாக பேசினப்புறம் புத்தி அழுத்து போகுது, டயர்டாகிடுது. ஏதாவது சீப்பாக பண்ணலானால இது ராகவன் கிட்ட பேசியதை காம்பன்சேட் பண்ண ஏதாவது பொண்ணுக்கிட்ட உட்காந்து அரட்டை அடிக்கலாம்னு தோணுது. அந்த பொண்ணு கொட்டாட் பற்றி பேசினா ஓடி போயிடுவேன். அப்போ வரேங்க, நான் ஆரம்பிக்கிற முன்னாடியே கை கூப்பிடுவேன். என்னை நிறைய பேர் ஒரு மாதிரி பேசுறதுக்கு காரணம் இருக்குது. உங்களோட மெட்டமார்ஃபிசஸ் பற்றி பேசலாம், பொம்பளையோட பேச முடியல சார். நீங்களே ஒரு லேடி ரிப்போர்ட்டராக இருந்தால் என்னத்தக்குமா இதெல்லாம், உங்கள் வீட்டுக்காரர் எப்படி ரோபஸ்டான ஆளான்னு ஆரம்பிப்பேன். வெளியே சொன்னால் உதப்பாங்க சூரி, பெண் சுதந்திரம் பற்றி பேசுகிற காலம் இது. வாஸ்தவம் உதப்பாங்க தான், மேல் சாவனிஸ்ட்னு எழுதுவாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆம்பளையும் இந்த பெண் சுதந்திரம் பற்றி போய் பேசுகிறாங்க சார். பிராலஸ் மூவ்மெண்ட்டை எடுத்து எதுக்கு ஆண்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லுங்கள், வேடிக்கை பார்க்கத்தானே. அவங்களுக்கு இது ஒரு ஜோக்கு, ரிலாக்ஸ் பண்ணுற ஜோக்கு. பெண்களோட முக்கியமான உபயோகமே ஆண்களை ரிலாக்ஸ் பண்ணுறதானா சாரி? இல்லையா ராகவன், இல்லைன்னு ஆம்பளை யாராவது அழுத்தி சொன்னால் சரி, வாட்டமாக போய் சொல்கிறான்னு நினச்சிப்பேன். ராகவன், இப்போ போகிறோமே ஸ்டூடியோ, அங்கே ஒரு டான்ஸ் சீன் 10 நாளாக ஷூட் பண்ணுறாங்க, 19 பொண்ணுங்க எங்க கூட ஆடுது. அதுவே செல்வின்னு ஒரு துணை நடிகை டான்ஸர் நேற்றுக்கு லஞ்ச் பிரேக்கில், சூரி நீ நிறைய கவிதை எழுதுவியாமே, என் பேரில் ஒரு கவிதை எழுதுன்னுச்சு, எழுதுனா படிப்பியான்னு. எனக்கு எழுத படிக்க தெரியாது சூரி, நீ கவிதை சொல்லு நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிச்சு. 2 நிமிஷத்தில் கவிதை மாதிரி ஒன்று எழுதினேன். வெட்கி நிற்பதும் நடிப்பு, வேறொருவன் கைதொட்டு துள்ளி உடல் குலுங்க ஆடல்தான் படிப்பு, இறுதுவரை அழியாத உதட்டு சிகப்பும் தற்குறி பெருவிரல் நீளமும் கொண்ட செல்வி உன் கல்வி கையகலந்தானே. கவிதையை முடிக்கும்போது சூரி உள்ளங்கையை சற்று குவித்து காட்டினான். எனக்கு புரிந்தது, வாய்விட்டு சிரித்தேன். கூட இருந்த எல்லாரும் சிரித்தாங்க. அதுக்கு புரியல, என்ன சூரிக்கு, என்ன சூரி கேலி பண்ணிச்சு விவரமாக சொன்னேன், அதுவும் சிரித்து வெடுக்குன்னு கிழிச்சு. நான் டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகிட்டேன். கொட்டாட் பெலினி எல்லாரையும் மறந்து, என் படிப்பெல்லாம் மறந்து லேஸ் ஆகிட்டேன். இப்படி அடிக்கடி ரிலாக்ஸ் ஆகணும்னு தோணுது. இந்த விட்டயத்தையே நிரந்தரமாக இருக்கக்கூடாது ஏக்கம் வருது. வேறு விதமாக சொன்னால், எப்பவும் இந்த மாதிரி பெண்களோடைய இருக்கணும்னு இருங்களேன். எல்லோரும் ராகவன், அதுவும் நேற்று ராத்திரி உடஞ்சி போச்சு. உங்களுக்கு இந்த நடிகையை தெரியுமா? காதரும் கிசுகிசுத்தர். ம், பார்த்துருக்கேன். செகண்ட் ஹீரோயினாக வருவாங்க, அவங்க நெஜ பேர் சொல்ல வேண்டாம். முன்னே உட்கார்ந்துருந்த கார் டிரைவரை சுட்டி காட்டினான். நெஜ பேர், பொய் பேர் எதுவும் வேணாம், நாம சிப்பின்னு அதுக்கு பேர் வைப்போம். சிப்பி மேலே எனக்கு ஒரு கிக் உண்டு. அற்புதமான உடம்பு, கூர்மையான மூக்கு, வளைஞ்ச மூவாய், முகத்தில் ஒரு அலட்டல் கர்வம். எப்படியும் இதை கவுத்து போட்டுருன்னு மனசில் பிளான். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கா? எஸ், இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு ரிலாக்ஸ் பண்ணத்தான். கவிதை சொல்லி பார்த்தேன், ஜோக் அடித்து பார்த்தேன், அசையலை. எஸ் சார், நம்ம நல்ல படம் தானே எடுக்கிறோம். ஏன் இந்த அம்மா பளிச்சுன்னு ஒரு ப்ளூ ட்ரெஸ்ஸில் வர்றாங்க, செட்டே சிரிக்கும். இவன் மெலிசா சிரிச்சுட்டு நகர்ந்துருவா. சீரியஸாக பேசுவோன்னு ஃப்ரெஞ்சு ஃபிலிம் செக் ஃபிலிம் பற்றி பேசினேன், கேட்டுட்டு சரின்னு சொல்லிவிடும். அந்த பொண்ணு மேக்கப் பற்றி பாராட்டுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன், தேங்க்ஸ்னு சொல்லிவிடும். தலைகீழாக நின்று பார்த்தேன், சாய்க்கவே முடியல. எனக்குள்ள பெரிய சேலஞ்சாக போயிடுது. நேற்று சாயங்காலம் தாங்காத ஏன் என்னை ரொம்ப அலட்டிக்கிறேன்னு, நான் எதுக்கு உங்கள் கூட பேசுகிறேன்னு புரியலையான்னு கேட்டேன். சரி, சாயங்காலம் ஹோட்டலுக்கு வான்னுட்டான். சிப்பியே விட்டு கொடுத்த மாதிரி போயிடுச்சு எனக்கு. போகலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம். சரி, ஹோட்டலுக்கு போய் இம்ப்ரெஸ் பண்ணுவோம், கெட்ட ஜோக் அடித்து பார்ப்போம்னு பேசினேன். யோசிக்க வச்ச மொத்த ஜோக்கு வேஸ்ட். அடுத்த படம் என்னோட ஹீரோயினாக பண்ணுறியான்னு தூண்டில் போட்டேன். டைரக்டர் பார்த்து சரினா சரி பதில் சொல்லிச்சு. எனக்கு ஒரே எரிச்சல். சரி, டைரக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு எழுந்தேன். அழுத்தி உட்கார வச்சது, துணியெல்லாம் அவுத்துது. டல் லைட்டில் 2 நிமிஷம் என் எதிரே அசையாமல் நின்றுது. சூரி, எனக்கு ஹெர்பீஸு, ரொம்ப கடுமையான ஹெல்பீஸு, எப்போவோ பண்ண தப்பு. உன்னை நான் ஒதுக்கின காரணம் இது தான். நான் உனக்கு வேண்டாம் சூரி, நீ ஒரு நல்ல நடிகர், கெட்டிக்காரன், கவிதை எழுதுறவன், கேமராமேன், டைரக்டர், தயாரிப்பாளர். நீ இன்னும் நிறைய இங்கே செய்யணும் சூரி. இந்த மாதிரி வியாதி வந்தால் ஒரு காரியமும் பண்ண முடியாது. எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் செக் ஃபிலிம் தெரியும், வெட்டம் ஆஃபீஸஸ் தெரியும். தெரிஞ்ச என்ன புண்ணியம், அடிக்கடி ஜுரம் வரும், ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, உயிர் போகிற மாதிரி அந்த இடம் வலிக்கும். இதுக்கு இங்கே மருந்து இல்லை சூரி, மருந்தில் கொஞ்சம் கட்டுப்படும், சுத்தமாக போகாது. இது உனக்கு ஒட்ட வேண்டாம், முத்தம் கொடுத்தா கூட ஒட்டிக்கு போகணுன்னு பயமாக இருக்குது. நீ ஜோக் அடிக்கிற போதெல்லாம் எனக்கு சிரிப்பு புத்துக்கிட்டு வரும் சூரி, ஆனால் சிரிக்க மாட்டேன். நான் சிரித்தா நீ ரிலாக்ஸ் ஆகிடுவேன், உடனே என்னை படுக்கையில் சாக்கினுன்னு துடிப்பேன். நான் நிஜமாக உன்னை நேசிக்கிறேன் சூரி, அதனால தான் தள்ளி தள்ளி போகிறேன். அழுகை இல்லை, விசு போல் இல்லை, சுவத்தில் முட்டிக்கிட்டு கதறலை, சின்ன குழந்தைகளுக்கு கதற சொல்கிற மாதிரி அந்த வியாதியை பற்றி சொன்னா. அவளை பற்றி சொன்னான், என் ரெண்டு நெத்தி போட்டும் கனத்து போச்சு. என்னை க்ஷண நேரத்தில் தன் மேலே கவுத்தை போட்டு வியாதியை பரிமாறி இருக்கலாம், என் எதிர்காலத்தையே உடைச்சிருக்கலாம், என் திமிரை அடக்கியிருக்கலாம். அந்த பொண்ணுக்கு முன்னா நான் எங்கேயோ காணாத போயிட்டேன் ராகவா, எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இனிமே நீ எனக்கு சிநேகிதி, நிஜமான சிநேகிதி. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளு, நான் செய்கிறேன்னு. ஒரு பொண்ணு நிஜமான சிநேகிதியாக உனக்கு ஆகணும்னா அவளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பயங்கர வியாதி வந்திருக்கணும் இல்லையான்னு கேட்டா. ஆடி போட்டேயா, ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை, தவிச்சு போயிட்டேன். கெட்டிக்காரத்தனத்துக்கு அர்த்தம் செல்வி மாதிரி பொண்ணை கவிதையில் கேலி பண்ணுறதில்ல, உபயோகமாக ஏதாவது செய் சூரின்னு சொன்னான். வாஸ்தவம் செல்விக்கு கையகலந்தான் கல்வி. உனக்கு எவ்வளவோ சூரி, நான் அளந்து சொல்லட்டுமான்னு கேட்டான். கேலியே இல்லை, சிரிப்பே இல்லை, சீரியஸாக சொன்னான். காரின் பின்சீட்டில் மல்லாந்து கண்களை மூடிக்கொண்டான். வேதனை முகத்தில் தெரிந்தது. உலகத்தில் ரொம்ப கொடுமை, மதம், கடவுள் நம்பிக்கை, மரபு இவையெல்லாம் தாண்டி நான் கெட்டிக்காரனாக இருக்கிறது. தான் கெட்டிக்காரத்தனோ தனக்கே பொறுக்காமல் ரிலாக்ஸ் ஆக நினைக்கிறது. ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வேறு வழி இல்லாமல் பொம்பளைக்கிட்ட போகிறது, அப்படி போகக்கூடிய ஒரு வழியும் அடப்பட்டு வெறும் கெட்டிக்காரத்தனத்தோடு நிற்காது. மக்கா இருந்தால் இந்த அவஸ்தை வேண்டாம், தன் பாட்டுக்கு உலகத்தில் ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம் இல்லையா ராகவா. இறங்கி ஸ்டூடியோவுக்கு போனான். அவன் வேதனை என்னையும் தொற்றி கொண்டது. இந்த அந்தரங்க வேதனையை செய்தியாக போட முடியாது, போட்டால் மறுபடியும் அவனோடு மனம் விட்டு பேச முடியாது, 150 ரூபாய் நஷ்டம் தாங்க முடியாது. என் கெட்டிக்காரத்தனம் வேறு வேலை செய்தது, இதையே கதையை எழுதி இதில் வரும் பெயர் சம்பவம் யாவையும் கற்பனையே, இந்த கதை உயிருடன் இருப்பவரையோ இறந்தவரையோ குறிப்பிடவில்லை என்று மறைத்து கொண்டது. கதை எழுத தெரிந்த கெட்டிக்காரத்தனம் எனக்கு இல்லாமல் இருந்தால் இந்த செய்தியும் உலகத்தில் ஒரு மூலையில் நின்றிருக்கும். உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் கெட்டிக்காரத்தனம். முற்றும்.